பாருங்கள்.
இன்று நான் என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய இரண்டு குருமார்களின் ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதியரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதியிற் சேந்தனர் அம்மை காக்கவே, சமாதியிற் சேந்தனர் அம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. இன்றைய சத்சங்கத்தை நான் நேற்றைய சத்சங்கத்திலிருந்து தொடர விரும்புகின்றேன். அதாவது எங்களுடைய என்னுடைய குரு சுவாமி ராம் அவர்கள் எழுதிய அற்புதமான கிரியா யோகா உள்முக தத்துவ புத்தகத்திலிருந்து அடுத்த தகவல்களை நாங்கள் ஆராய்வோம். நேற்று நாங்கள் பஞ்சபூதங்களை பற்றிய தகவல்களை அவருடைய புத்தகத்திலிருந்து தொடங்கி கார்த்திகேயன் ஐயாவின் தாண்டவ நடனத்தின் விளக்கத்துடன் பார்த்தோம். இன்று அவருடைய புத்தகத்தில் அடுத்த செய்தியை கவனிப்போம். அதாவது அவர் அடுத்த புத்தகத்தில் அடுத்த செய்தியாக எல்லா செய்திகளையும் ரத்தின சுருக்கமாக தந்திருக்கின்றார். ஒவ்வொரு சொல்லும் அவருடைய அனுபவத்தின் சாறு என்பது வரையறுக்கப்பட்ட ஒரு விடயம் பலரால். என்னாலும் அதை உணரக்கூடியதாக இருந்தது. அந்த நேரமும் இந்த நேரம் முழுமையாக உணரக்கூடியதாக இருக்கின்றது. என்னுடைய அறிவு, அதாவது ஆன்மீக அறிவு வளர்ந்து கொண்டு போகும் போதுதான் அந்த அருமையான புதையல் இன்னும் மேலாக நன்றாக விளங்குகின்றது. அவருடைய கருத்துக்கள் அடியேனும் இப்போ அதை அனுபவிக்கின்றேன். அடுத்ததாக அவர் சொல்லுகின்றார் சக்கர உருவாக்கம் என்ற ஒரு தலைப்பில் சக்கரத்தை பற்றி சொல்லுகின்றார். அதை அப்படியே உங்களுக்கு வாசிக்கின்றேன். நீங்கள் அதை புரிந்து கொள்ளக்கூடிய முறையில்தான் அந்த எழுத்துக்கள் அமைந்திருக்கின்றது. அதாவது குழந்தை மற்றும் தாயின் தொப்புள் கொடி உறவை அடையாளப்படுத்துகின்றது. குழந்தை பிறக்கும் போது இந்த நவ துவாரங்கள் என்றதை நேற்று பார்த்தோம். 9 துவாரங்கள் உடலில் அமைந்திருக்கும் துவாரங்கள். அத்துடன் 10வது துவாரமாகிய செக்ஷுவல் எனர்ஜி ஃப்ளோயிங் ஓப்பனிங். இந்த 10 துவாரங்களும் தாயின் தொப்புள் கொடி உறவை வலுப்படுத்துகின்றது, சொல்லுகின்றது என்பது குரு சொல்லுகின்றார். எனவே இந்த 10 அச்சரமும் மருத்துவ ரீதியாக தொப்புள் கொடி என்று கூறுவதற்கேற்ப ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் பிறக்கும் போதே இயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு உறவு தொடர்பு எனப்படுகின்றது. இந்த தொப்புள் கொடி என்பதை எங்களுடைய குரு கூடுதலாக வலியுறுத்தி பேசுவார். ஏனென்றால் நீங்கள் எல்லோரும் அட்லீஸ்ட் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஜெனட்டிக் இன்பேலன்ஸ் என்று. அதாவது பிறக்கும் போதே குழந்தைக்கு ஏற்படும் சில நோய்கள், அதாவது மாற்ற முடியாத நோய்கள், அதைத்தான் ஜெனட்டிக் இன்பேலன்ஸ் என்று சொல்லுவோம். நோய்கள் வேறு, மாற்ற முடியாத நோய்கள் வேறு. ஏனென்றால் அது பிறப்பிலிருந்தே அந்த பிறப்பு ஜீனிலிருந்து வரக்கூடிய நோய்கள். அப்போது இந்த தொப்புள் கொடி எவ்வளவு முக்கியமானது, தாயின் தொப்புள் கொடி உறவுதான் குழந்தைக்கு கிடைக்கின்றது. ஆகவே இந்த தொப்புள் கொடி உறவு இந்த இணைப்பினால் பல வருத்தங்கள் குழந்தைகள் பிறக்கும் போதே ஏற்படுகின்றது. அது அவர்கள் வளரும் போதுதான் வெளிவருகின்றது என்பதை குரு அடித்து சொல்லுவார். அதுக்குரிய காரணம் என்னென்றால், பல குழந்தைகள் இந்த உலகத்தில் வலது குறைந்தவர்களாகவும், பொறிகள் எல்லா பொறிகளும் சரியாக இயங்காமல் சில பொறிகள் இயக்கமற்றவர்களாகவும் பிறப்பதற்குரிய காரணம் இந்த ஜெனட்டிக் இன்பேலன்ஸ் என்று சொல்லப்படும், தாயிலிருந்து தகப்பனிலிருந்து பிள்ளைகளுக்கு செல்லும் ஜீன் என்று சொல்லப்படுவதால் கிடைக்கப்படும் நோய்கள். ஆகவே இந்த நோய்களில் இருந்து இந்த இளைய சமுதாயத்தினர் தப்ப வேண்டுமென்றால், அதாவது பிறக்கும் குழந்தைகள் தப்ப வேண்டுமென்றால், கிரியா சாதகர்களே, கிரியா யோகத்தை பின்பற்றுபவர்களே, கிரியா யோகம் நிச்சயமாக அதற்கு நிவாரணமாக அமைகின்றது. எப்படி என்றால், நீங்கள் இந்த கிரியா யோகா சாதனையை முடிந்தளவு இந்த சூட்சும உடல்களுக்கு உங்களுடைய திருமணத்திற்கு முதல் எவ்வளவு தூரம் செய்து கொண்டிருக்கின்றீர்களோ, நீங்கள் திருமணமாகி உங்களுக்கு குழந்தை உற்பத்தியாகும் போது, அது ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம், ரெண்டு பேரும் சேர்ந்தால்தான் குழந்தை, சிவசக்தி தத்துவம். நீங்கள் இந்த சாதனையை நன்றாக, இளம் சமுதாயத்தினர் இந்த சத்சங்கை கேட்பவர்கள், இந்த கிரியா சாதனை என்னத்திற்கு உங்களுக்கு மிகவும் முக்கியமானதென்றால், இளம் சந்ததியினருக்கு உங்களுடைய அறிவு மாத்திரமல்ல, உங்களுடைய மனம் மாத்திரமல்ல, உங்களுடைய இந்த குழந்தை பெரு நோக்கம், இந்த குழந்தையை நீங்கள் திருமணத்தின் பின்னால் பெறும் நோக்கங்கள், இந்த குழந்தை நல்ல முறையில் இந்த உலகத்திற்கு வர வேண்டுமென்றால் உங்களால் கொண்டு வரப்படும் குழந்தை, நீங்கள் இந்த கிரியா சாதகர்களாக இருப்பவர்கள் இந்த சாதனையை முறையாக செய்து, உங்களுடைய முக்கியமாக குண்டலினி பிராணாயாமத்தை நன்றாக செய்து, மன ரீதியாக தியானத்தை நன்றாக செய்து வாழ்ந்து கொண்டு வரும் இடத்தில் உங்களுக்கு பிறக்கப் போகும் குழந்தை நல்ல ஒரு ஆன்மீக தெய்வீக குழந்தையாக இறைவன் அமைத்து வைப்பார், பாபாஜியும் அமைத்து வைப்பார் என்பதில் ஒருவிதமான ஐயமும் இல்லை. ஆகவே இந்த பயிற்சியை செய்வதன் இன்னொரு நோக்கம், நீங்கள் உங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்திற்கு மாத்திரமல்ல, நீங்கள் இந்த உலகியல் வாழ்க்கையில் ஈடுபட்டு குழந்தைகளை உலகத்திற்கு கொண்டு வருவது எல்லாராலும் செய்யப்படும் ஒரு சிற்றின்ப விடயம். அந்த விடயத்தில் நீங்கள் உலகியலில் இருக்க வேண்டும், இருப்பீர்கள். அப்படி இருக்கும்போது இந்த யோகம், கிரியா யோகமானது, இந்த ஐந்து உடலுக்கான பயிற்சியானது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வெற்றியை தரும். உங்களுடைய ஆன்மீக வாழ்வுக்கு மேலாக அது உங்களுடைய பரம்பரையை நிர்மாணிக்கும் போது, இந்த ஜெனட்டிக் இன்பேலன்ஸ் என்று சொல்லப்படும் இந்த வருத்தங்கள் இல்லாது ஒரு ஆரோக்கியமான ஆன்மீக சிந்தனையுடைய குழந்தையை உங்களுக்கு இறைவன் கொடுப்பார், பாபாஜி கொடுப்பார். ஆதலால் தான் நீங்கள் இந்த யோகத்தை தனியே உங்களுடைய ஆன்மீக ஈடேற்றத்துக்கு மாத்திரமென்று கூட நினைக்காமல், உங்களுடைய உலகியல் வாழ்க்கைக்கும் இது முக்கியமானது என்பதை மறந்துவிடக்கூடாது என்பதை எங்களுடைய குரு எப்போவும் பறைசாற்றி சொல்வார். அதை தொடர்ந்து வாசிப்போம். அடுத்ததாக அவர் சொல்லுகின்றார், இந்த சக்கரங்கள் எல்லாம் உங்களுடைய உடலில் எங்கே அமைந்திருக்கின்றது என்பது எல்லோருக்கும் தெரியும். நிச்சயமாக இந்த சக்கரங்கள் எல்லாம் எங்களுடைய முள்ளந்தண்டு பகுதியில் சூட்சும உடலில் அமைந்திருக்கின்றது. நீங்கள் போய் எம்ஆர்ஐ எடுத்தாலும் சரி, கட் ஸ்கேன் எடுத்தாலும் சரி, அதை காண முடியாது, ஒருவருமே காண முடியாது. அதற்குரிய காரணம், இந்த சக்கரங்கள் முழுக்க சூட்சும உடலில் அமைந்திருக்கின்றது. கண்ணுக்கு தெரியாது, விஞ்ஞானத்திற்கு அகப்படாது. எதற்கு தெரியும் என்றால், உணர்வுக்கு தெரியும். அந்த உணர்வால்தான் நீங்கள் இந்த சக்கரங்களை அடையாளம் காண வேண்டும். அந்த உணர்வை ஏற்படுத்துவதுதான் உங்களுடைய தியானம். அந்த உணர்வில் இருந்து கொண்டுதான் நீங்கள் இந்த சக்கரங்களை சூட்சுமமாக பார்க்க வேண்டும். ஆகவே சக்கரங்கள் எங்கு அமைந்திருக்கின்றது என்பதை குரு அடுத்ததாக சொல்கின்றார். நீங்கள் அதை சக்கர படங்களில் கூட பார்த்திருக்கலாம், உடல் அமைப்பில் எங்கெங்கே இந்த சக்கரங்கள் அமைந்திருக்கின்றது, அதை முள்ளந்தண்டை பேஸாக வைத்து அந்த படங்களை கீறியிருப்பார்கள். அந்த அந்த இடங்களில் அந்தந்த சக்கரங்கள் அமைந்திருக்கின்றது. அதை அவர் சொன்ன வசனத்தை அப்படியே உங்களுக்கு வாசிக்கின்றேன். மூலாதார சக்கரம் புறப்புறுப்பின் பின்பகுதியில் அமைந்திருக்கின்றது. சுவாசிஸ்தான சக்கரம் கீழ் வயிற்று பகுதியில் அமைந்திருக்கின்றது. மறந்து விடாதீர்கள், எல்லா சக்கரமும் பின்னுக்கு முருகன் தண்டுடன் அமைந்திருக்கின்றது. இந்த சொல்லும் உறுப்புகளின் பின்பகுதியில் தான் எல்லாம் இருக்கின்றது என்பதை நீங்கள் மனதினால் யோசித்து பார்க்க வேண்டும். மணிபூரக சக்கரம் தொப்புள் பகுதியில் அமைந்திருக்கின்றது. அநாகத சக்கரம் இருதய பகுதியில் அமைந்திருக்கின்றது. விசுத்தி சக்கரம் தொண்டை பகுதியில் அமைந்திருக்கின்றது. ஆக்ஞா சக்கரம் நெற்றி பகுதியில் அமைந்திருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது என்று கூறுகின்றார். அடுத்ததாக, இந்த அனைத்து சக்கரங்களும் மறுபடியும் ஆன்ம மையத்துடன் இணைக்கப்படுகின்றது. அதாவது உங்களுடைய ஆன்ம மையம் என்று சொல்லப்படும் குண்டலினி வீற்றிருக்கும் ஆன்ம மையத்துடன் அது இணைக்கப்படுகின்றது. அதாவது கீழ் குண்டலினியாகிய சக்தி வீற்றிருக்கின்றால் மேல் மூளையில் சகசார சக்கரத்துக்குரிய பீனியல் பிட்யூட்டரி கிளாண்ட் என்று சொல்லப்படும் ரெண்டு கலங்கள் இருக்கும் இடத்தில் சிவன் அமர்ந்திருக்கின்றார். ஆகவே இந்த இந்த சக்கர இணைப்புகள் உங்களுடைய குண்டலினியில் தொடங்கி உங்களுடைய மூளைப்பகுதி வரை இணைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மூளைப்பகுதியில் சூட்சுமமாக இணைக்கப்பட்டது தான் சகசார சக்கரம். அது தலைக்கு மேலே சூட்சுமமாக உடலில் மூளைப்பகுதியிலும், அதாவது நெற்றி புருவ மத்தியில் என்று சொல்லுகின்றோம், அதன் பின்புறத்தில் தான் மூளை இருக்கின்றது. அந்த பகுதியிலும் மேலாக சகசாரம் என்று சொல்லப்படும் அண்டவெளியில் சிவசக்தி நடனமாக எங்களுடைய சகசார சக்கரத்தில் சிவனும் சக்தியும் சேர்ந்து நடனமாடுவதாக சைவ சித்தாந்தத்திலும் விரிவாக கூறப்பட்டிருக்கின்றது. அதை நோக்கித்தான் எங்களுடைய குண்டலினி பிராணயாம பயிற்சி நடைபெறுகின்றது. அதை மறக்க வேண்டாம். அடுத்ததாக சொல்கின்றார், முதல் சுவாசத்தை எடுத்துக்கொள்ளல் எப்படி நடைபெறுகின்றது என்று அவருடைய புத்தகத்தில் வர்ணிக்கின்றார். ஒரு சிசு பிறக்கும் வரை தனது தாயின் கர்ப்பப்பையின் தொப்புள் கொடியுடன் இணைந்து உயிர் வாழ்கின்றது. இக்கொடி துண்டிக்கப்பட்டதும் உயிரோட்டத்துடன் வெளிவந்ததும் சுவாசிக்கும் முதல் மூச்சு காற்று தான் வானியல் சாஸ்திர காலமாக நிர்ணயிப்பதற்கு இயற்கையில் உள்ள 9 கோள்களின் நேரமாக கணக்கிடப்பட்டு அந்த சிசுவின் உடலில் உள்ள நவத்துவாரங்களின் அலைகளாக பரவச் செய்கின்றது. அதாவது உங்களுடைய கிரக நிலை அந்த உடலுக்குள் எப்போது பாய்கின்றது என்றால், அந்த குழந்தை பிறந்தவுடன் எப்போது தாதிமார் அந்த தொப்புள் கொடியை வெட்டுகின்றார்களோ அந்த நேரத்தில் தான் குழந்தை ஆ என்று அழுகின்றது. அதாவது இந்த உலகத்திற்கு ஆன்மாவாக வந்துவிட்டேன் என்பதை பறைசாற்றுகின்றது. அந்த நேரத்தில் உங்களுடைய கிரகங்கள், அண்டத்தில் இருக்கும் கிரகங்கள் எந்தெந்த நிலையில் அந்த 9 கிரகங்களும் அமைந்திருக்கின்றதோ அந்த 9 கிரகங்களும் பிண்டத்தில் உள்ள அந்த 9 நவத்துவாரங்களில் தங்களுடைய அந்த நேரக்கணக்கில் இருந்த நிலையை சூட்சுமமாக பதிகின்றது. அதுதான் உங்களுடைய கிரக நிலைக்கு சொல்லப்பட்ட உங்களுடைய சாதகம் என்று நாங்கள் எழுதும் விஷயம் என்பதை குரு சொல்லுகின்றார். அடுத்ததாக, அந்த சிசுவின் உடலில் உள்ள நவத்துவாரங்களின் அலைகளாக பரவச் செய்கின்றது. அந்த நவகோள்கள் எனப்படுவதும் பூமியின் அமைப்பான அட்சரேகை மற்றும் தீர்க்கரேகை என்று நாங்கள் நெடுங்கோடாகவும் அகலமாகவும் ரெண்டு பூமியில் ரெண்டு கோடுகள் அமைந்திருக்கின்றது. அது கூட இங்கு இந்த நிலைகளை கணக்கிடுவதற்கு உபயோகப்படுத்துகின்றது என்பதை சொல்லுகின்றார் இந்த ரேகைகளை. அடுத்ததாக சொல்லுகின்றார், எங்கே புறப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றதோ இவை யாவுமே நவகோள்கள் மற்றும் முதலில் உள்ள நவத்துவாரங்களை ஒன்றிணைத்து 10வது இணைக்கும் பாதையாக அமைந்து கருத்தரிக்க வைத்து உடலியல் அமைப்பை நிர்ணயிக்கின்றது. எனவே ஒருவரின் உயிர் என்பது சுவாசிக்கும் மூச்சுக்காற்றுத்தான். அந்த சுவாசம் நின்றுவிடின் ஒருவன் மரணமடைந்து விட்டான் என்று சொல்கின்றோம் என்று அந்த முதலாவது சுவாசத்தையும் அந்த சுவாசம் நின்றுவிட்டால் மரணம் என்பதையும் அவர் தன்னுடைய அந்த பகுதியில் சொல்லுகின்றார். அடுத்ததாக சிறு தலையங்கம் தருகின்றார். எங்கே புறவிக் கோளாறுகள் ஏற்படுகின்றது? அதாவது இந்த பிறப்பில் ஏற்படும் கோளாறுகள், நோய்கள் எங்கே ஏற்படுகின்றது என்பதை ஒரு சிறிய பந்தியில் குறிப்பிடுகின்றார். அதை பார்ப்போம். உடலில் உள்ள நவதுவாரங்கள் எங்கே ஒன்றாக இணைகின்றதோ இங்குதான் பாலியல் சக்தி வெளிப்பட்டு 10வது துவாரமாகிய தாயின் புறப்புறப் புறப்புறுப்பு மூலமாக கர்ப்பப்பையில் உள்ள சினை முட்டையோடு இணைந்து கர்ப்பம் ஏற்பட வைக்கின்றது. ஒரு சிசுவானது தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் காலம் தொட்டு பிறக்கும் வரை தனது சுவாச குழாயாக தாயின் வயிற்றில் உள்ள தொப்புளுடன் இணைத்து தொப்புள் கொடி உறவோடு உயிர் வாழ்கின்றது. எனவே 10 அட்சரங்கள் தொப்புள் கொடியில் இருப்பதற்கு இது ஒரு சான்றாகும். எனவே ஒரு தாய் கர்ப்பமுற்ற காலத்தில் பூரண ஆன்மீக சிந்தனையுடன் மனதளவில் ஆன்மீகத்தில் ஈடுபட்டவளாக இருந்தால் அதற்கேற்ப குழந்தையின் கரு வளர்ச்சியும் சிறந்ததாக அமைந்து எந்தவித குறைபாடுகளின்றி பிறவியிலேயே நற்குணங்களும் ஆரோக்கியமும் சிறந்ததாக அமைந்து பிறக்கின்றது. மேலும் பிறந்த குழந்தைக்கு ஏற்படும் உடல் பாதிப்புகளும் பாரம்பரிய நோய்கள் போன்றவையும் தாயின் கர்ப்ப காலத்தில் தாயின் உடலில் ஏற்படும் பல்வேறு உடற்கூறு பாதிப்புகளினால் தான் ஆகும். குறிப்பாக சிசு தாயின் வயிற்றில் இருக்கும்போது தாயாருக்கு ஏதும் அதிர்ச்சிகள் மன உடல் ரீதியாக பாதிப்புகள் ஏற்பட்டால் மேற்கூறிய 5 புலன்களிலும் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இது அவருடைய அனுபவத்தினால், அவருடைய பயிற்சியினால் அவர் கண்டுபிடித்த பல விடயங்கள் அவருடைய யோக சிகிச்சை மூலமாக. இதை நாங்கள் பலரும் யோசிக்கலாம், எங்களுக்கு வயது போய்விட்டது, இனி எங்களுக்கு குழந்தைகள் பிறக்காது என்றபடியால் நாங்கள் இவற்றை இனி கேட்டு பிரயோசனம் இல்லை என்று யோசித்து விடுவீர்கள். நிச்சயமாக அந்த சிந்தனை வரும். எங்களுடைய வாழ்க்கை காலம் முடிந்து விட்டது குழந்தைகளை பொறுத்தவரையில் என்று அப்படி நீங்கள் யோசிப்பது தவறு. அதற்குரிய காரணத்தை என்னுடைய சிற்றறிவிலிருந்து உங்களுக்கு தருகின்றேன். அதற்குரிய காரணம் என்னவென்றால், நீங்கள் இப்போது அறியும் விடயங்கள் எல்லாம் ஆன்மீக விடயங்கள். இந்த விடயம் மாத்திரமில்லை, எந்த விடயம் என்றாலும் சத்சங்கத்தில் இருந்து உங்களுக்கு ஆன்மீக விஷயங்கள் கிடைத்து கொண்டிருப்பதை உங்களுக்கு காலம் தாழ்த்தி விட்டது, உங்களுக்கு வயது போய்விட்டது, எங்களுடைய வயதில் அது முடிந்து விட்டது என்று சொல்லி அதை விலத்தாது. நீங்கள் அதை உள்வாங்க வேண்டும். அதற்குரிய காரணம், இந்த உடலில் இருக்கும் பிறப்பு உங்களுக்கு இறுதி பிறப்பு என்பது நிச்சயமல்ல. இன்னும் இதேபோல் உடல்களை நீங்கள் மீண்டும் மீண்டும் எடுக்கப் போகின்றீர்கள் உங்களுடைய ஆன்ம ஈடேற்றம் கிடைக்கும் வரை. ஆகவே நீங்கள் தாயாகவோ தந்தையாகவோ குழந்தையாகவோ மீண்டும் மீண்டும் பிறக்கப் போகின்றீர்கள். ஆனால் இப்படியான அறிவுகளை நீங்கள் இப்போவே எடுத்து உங்களுடைய சித்தத்தில் பதித்து விட்டீர்கள் என்றால், அதாவது சூட்சும உடம்பு பயிற்சி என்று சொல்லிவிட்டேன் பல தரம், அதில் பதித்து விட்டீர்கள் என்றால் அடுத்த பிறப்பு நீங்கள் எடுக்கும் போது இது உங்களுக்கு சித்தத்திலேயே அமைந்திருக்கும். இதை நீங்கள் யோக முறைப்படி திரும்பி படிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் கிடையாது. நீங்கள் அந்த யோக முறையில் இறைவனுடன் பாபாஜியுடன் நீங்கள் அடுத்த பிறப்பில் தொடர்பு கொள்ளும் போது உங்களுக்கு அந்த சக்திகள் உங்களை அந்த நிலைக்கு கொண்டு வந்து விடும். ஆகவே நீங்கள் உங்களுடைய வயதை வைத்தோ அல்லது உங்களுடைய காலம் முடிந்து விட்டது, இனி இதை பற்றி பெரிதாக நான் சிந்திக்க தேவையில்லை என்றோ எந்த ஆன்மீக செய்திகளையும் நீங்கள் விட்டுவிடக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் அப்படி விட்டுவிடுவதென்றால் உங்களுடைய ஆன்ம சக்கரம், பிறப்பு சக்கரத்தை பற்றி நீங்கள் புரியவில்லை என்பதுதான் அதற்குரிய காரணம். இது தான் உங்களுடைய முதல் பிறப்பும் அல்ல, கடைசி பிறப்பும் அல்ல, இது இடைப்பட்ட பிறப்பில் இருக்கின்றீர்கள். இன்னும் எத்தனை பிறப்புகள் இருப்பது என்பது இறைவனுக்குத்தான் தெரியும். ஆகவே இந்த சத்சங்கங்கள், அதில் வரும் செய்திகள் எல்லாம் உங்களுக்கு முக்கியமானது. அதை உள்வாங்குங்கள், உங்களுடைய சித்தத்தில் பதித்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, இதை வைத்து இன்றைய சத்சங்கத்தில் சொல்லும் விடயங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு முடிந்தளவு சொல்லுங்கள். அவர்களுடைய வாழ்க்கையை துன்பமான வாழ்க்கையாக்காது, அவர்களுக்கு அந்த பயன், அந்த வினைப்பயன் நன்றாக இருக்குமாக இருந்தால் நீங்கள் அவர்களுக்கு அதை சொல்லுவீர்கள். அதிலிருந்து அவர்கள் அதை உணர்ந்து அப்படியான வாழ்க்கையை வாழ்வார்கள். வாழ்வார்களாக இருந்தால் அவர்களும் புறவி துன்பக் கடலில் ஈடுபடாமல் நல்ல புறவிகளாக நல்ல வாழ்க்கையாக அவர்களுடைய வாழ்க்கையில் வாழ்வதை நீங்கள் கூட அதை கண்டு மகிழ்ந்து இருக்கலாம். அதை விட்டுவிட்டு அவர்கள் துன்பப்படுவதை பார்த்து நீங்களும் துன்பப்பட்டு உங்களுடைய புறவியிலேயே துன்பங்களையே அனுபவித்து கொண்டிருக்காமல் இப்படியான விடயங்களை முடிந்தளவு உங்களுக்கு விளங்கிய அளவு பிள்ளைகளுக்கு சொல்லி அவர்களையும் இந்த கிரியா யோகத்தின் மகத்துவத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையையும் நீங்கள் நன்றாக சீரமைக்க வேண்டும். ஆகவே இப்படியான விடயங்களை உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பரம்பரையினருக்கு நன்றாக வளர்வதற்கும் பாவிக்கலாம். அதைவிட உங்களுடைய ஆன்மாவுக்கு அடுத்தடுத்த பிறப்புகளில் இந்த விடயங்களை இந்த பிறப்பிலேயே சித்தத்தில் பதிவு செய்து அதன்படி அடுத்தடுத்த பிறப்புகளில் நீங்கள் இன்னும் ஆன்மீகத்தில் துரிதமாக முன்னேறுவதற்குரிய பாதைகளையும் நீங்கள் செய்து கொண்டு போக வேண்டும் என்று என்னுடைய தனிப்பட்ட கருத்தை உங்களுக்கு சொல்லுகின்றேன். அடுத்ததாக சொல்லுகின்றார் குரு, ஆத்மாவின் ஏற்றம் என்று ஒரு தலைப்பு. மூலாதார மையத்தில் பொதுவாக சிறைப்படுத்தப்பட்டுள்ள ஆத்மாவிற்கான உடல் அமைப்பின் உட்புறத்தில் இந்த ஆறு சக்கரங்களும் இருக்கின்றன. இவை ஐந்து வித பயிற்சி யோக பயிற்சி பாதையின் மூலம் சகசாரத்திற்கு மேல் நோக்கி கொண்டு வர ஆத்மா ஆனது ஆக்ஞா சக்கரத்தை அடைந்து உச்சந்தலையை துளைத்து கொண்டு வெளியேறி அண்டவெளி பரவியிருக்கின்ற இறையாற்றலோடு இணைகின்றது. இது எங்களுடைய பயிற்சியின் உச்சக்கட்டம். ஆத்மாவானது மனித உருவை எடுப்பதன் மூலம் தன்னைத்தானே சூட்சும உடலில் உள்ள மூலாதாரத்தில் சிறைப்பட்டு பூமியில் பிறவி எடுக்கின்றது. பாபாஜியின் இந்த கிரியா யோகா என்னும் ஆன்மீக பயிற்சியின் சித்தாந்தமே இறைவன் தான் ஆத்மா என்றும் ஆத்மா தான் கடவுள் என்றும் உணர்த்தி உள்ளத்தில் தோன்றும் அனைத்து தீய எண்ணங்களையும் அழித்து கடவுளின் சக்தியை உணர வைக்கின்றது. இதற்கு உதாரணமாக ஒரு சிறு தளத்தில் உள்ள சலனமற்ற நீரின் மேற்பகுதியை உற்று நோக்கும் போது அதில் வானில் உள்ள சூரியனின் ஒரே ஒரு பிம்பத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த குளக்கரையில் நீர் நிறைந்த பானைகளை வைப்பதன் மூலம் மேலும் பல சூரியன்களை உருவாக்கி நம்மால் பார்க்க முடியும். அத்தோடு சேர்த்து 11ஆக அந்த குளத்தில் உள்ள சூரியனை இப்போது நீங்கள் பார்க்கின்றீர்கள். அதாவது அவர் என்ன சொல்கின்றார் என்றால், ஒரு குளத்தில் நின்று நீங்கள் சூரியனின் பிம்பத்தை பார்த்தால் ஒரே ஒரு சூரியன் தான் அந்த குளத்தில் தெரிகின்றது. அதே நேரம் இன்னும் 10 பானைகளில் நீங்கள் அந்த குளத்தில் இருக்கும் நீரை அள்ளி எடுத்து அந்த பானைகளை குளத்துக்கு வெளியால் 10 பானைகளை வைக்கும்போது இப்போது நீங்கள் அங்கு நின்று பார்க்கும்போது உங்களுக்கு 11 சூரியன் தெரியும் என்கின்றார். அதான் யதார்த்தம். ஏனென்றால் எல்லா நீரிலும் சூரியனின் பிம்பம் படப்போகின்றது. அதை ஒரு உதாரணத்துக்காக கொண்டு வருகின்றார். இங்கே அந்த குளத்தில் உள்ள சூரியனை இப்போது நீங்கள் பார்க்கின்றீர்கள். பானைகளை உடைத்து விட்டால் நீங்கள் ஒரு சூரியனை மட்டுமே பார்ப்பீர்கள். அப்போ 11 சூரியனை அந்த தண்ணியிலிருந்து ஒரு சூரியனை பார்த்த உங்கள் கண்கள் அந்த தண்ணியை 11 பானைகளில் 10 பானைகளில் விட்டு வைத்தவுடன் 11 சூரியன்கள் தெரிகின்றது. அதே தண்ணியில் இன்னும் 10 சூரியன்கள் உருவாகி இருக்கின்றது. ஆனால் அந்த பானை உடைந்து விட்டதென்றால் பானைகள் உங்களுக்கு மீண்டும் ஒரே ஒரு சூரியன்தான் தெரிகின்றது. அவர் இதை வைத்து என்ன சொல்லுகின்றார் என்றால், இதே போன்றே இறைவனை ஒவ்வொரு ஆத்மசக்தியின் பிரதிபலிப்பு தனி ஒருவரின் அந்த ஆத்ம சக்தி சிதறும் போது உடலின் மரணம் ஏற்படும் போது அந்த தனிப்பட்ட ஆத்மா பிரபஞ்சத்தின் ஆத்மாவுடன் இணைகின்றது. இதெல்லாம் அவருடைய அனுபவ முதிர்ச்சி. அதாவது அந்த நீரில் ஒரு சூரியன் தெரிந்த நீரில் 10 பானைகளில் விட்டு வைக்கும் போது 10 சூரியன்கள் உங்களுடைய கண்ணுக்கு தெரிகின்றது. அந்த பானையை உடைத்து விட்டீர்கள் என்றால் மீண்டும் ஒரு சூரியன் ஆகின்றது. அதே போலவே நாங்கள் பரமாத்மாவில் இருந்து வந்த ஜீவாத்மாக்கள், நாங்கள் எல்லா ஜீவாத்மாக்களும் நாங்கள் மரணத்தை அடையும் போது எங்களுடைய ஆன்ம ஈடேற்றம் நடந்து முடியும் போது ஏதோ ஒரு பிறப்பில் நாங்கள் மீண்டும் பரமாத்மாவுடன் செல்கின்றோம் என்பதற்கு இதை உலகியல் ரீதியான ஒரு உபமானமாக அவர் அமைத்திருக்கின்றார். அடுத்ததாக பஞ்சபூதங்களை பற்றி ஒரு சிறு தகவல் தருகின்றார். அதையும் பார்ப்போம் இந்த சத்சங்கத்தில். அதாவது மூலாதாரத்தை ஆளுகின்ற ஆக்க சக்திகள் ஆத்மா, மேலும் அது தான் மையமாகவே இறை சக்தியாக பிரதிபலிக்கின்றது. இது மனித உடலின் மூலாதார மையத்தால் சூழப்பட்டிருக்கின்றது. இந்த ஆத்மாதான் பிரபஞ்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து செயல்களுக்கும் காரணம். இதில் அவர் ஒரு 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 நிகழ்வை கொண்டு வரார். நான் அவர் சொல்லித்தான் என்னுடைய வாழ்க்கையில் கேள்விப்பட்டேன், வேறொருடமும் கேள்விப்படவில்லை. அதாவது கோட் என்று சொல்லுகின்றோம், கடவுள், ஜிஓடி, கோட். இந்த ஜிஓடி என்ற சொல்லை அவர் ஆன்மீகத்துடன் அழகாக இணைத்திருக்கின்றார். அது அவருடைய சொந்த முயற்சியா வேறு எங்கேயும் படித்த முயற்சியா எனக்கு தெரியாது. ஆனால் அந்த அழகான அற்புதமான இணைப்பு என்னவென்றால், ஜி ஸ்டாண்ட் ஃபார் ஜெனரேஷன். அதாவது ஜிஓடி கோட் என்றால் கடவுள், அது ஜி ஸ்டாண்ட் ஃபார் ஜெனரேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகின்றோம். ஒவ்வொரு ஆங்கில எழுத்துக்கும் எதையும் நீங்கள் சொற்களாக கொண்டு வரலாம். ஜெனரேஷன், ஜெனரேஷன் என்று சொல்வது படைத்தல். ஓ ஸ்டாண்ட் ஃபார் ஆப்ரேஷன் என்று சொல்லுகின்றார். அந்த ஆப்ரேஷன் என்பதை அவர் தமிழில் காத்தல் என்று சொல்லுகின்றார். அடுத்ததாக டி டிஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லுகின்றார், அதாவது அழித்தல். ஆகவே கோட் என்று நாங்கள் ஆங்கிலத்தில் ஸ்பெல் பண்ணும் ஜிஓடி வேர்டுக்கு அவர் அழகாக படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற சொல்லை கொண்டு வந்து பொருத்துகின்றார். அதாவது கடவுள்தான் இந்த முத்தொழிலையும் செய்கின்றார், சிவன்தான் இந்த முத்தொழில்களையும் செய்கின்றார். அதனால் தான் அவருடைய பெயரில் ஜிஓடி கோட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகின்றோம். அது தமிழுக்கு பொருந்தாவிட்டாலும் காணா டானா ஊனா இல்லைன்னா ஆங்கிலத்தில் அது அழகாக படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலையும் உருவகித்து நிற்கின்றது. ஆகவே சாதகர்களே, கோடென்று நாங்கள் சிவன்ஸை எடுத்துக்கொன்றோமாக எங்களுடைய முழு முதல் கடவுளை, அது பாபாஜியாகவும் இருக்கலாம், யோக கடவுளாக, அவர்கள்தான் இந்த பெயர்கை தாங்கி இந்த உலகத்தை எங்களுடைய செயல்களை தீர்மானிக்கின்றார்கள். ஆகவே எங்களுடைய சைவ சித்தாந்த தத்துவப்படி சிவன் இந்த மூன்று தொழில்களையும் முக்கியமாக செய்கின்றார். அதனுடன் சேர்த்து மறைத்தல், அருளல் என்ற செயலை செய்கின்றார். நேற்று அதன் விளக்கத்தை அவருடைய தாண்டவம் மூலமாகவும் பார்த்தோம். ஆகவே இந்த கோட் என்று சொல்லும், கடவுள் என்று சொல்லும் பெயருக்கு எவ்வளவு சக்தி இருக்கின்றது. அந்த பெயரிலேயே ஆங்கில மொழியில் படைத்தல், காத்தல், அருளல், அழித்தல் என்ற மூன்று முத்தொழில்களும் அமைந்திருக்கின்றன. அதைவிட தமிழில் சொல்லப்படும் கடவுள் என்ற சொல்லுக்கும் ஆன்மீக ரீதியாக முக்கியமான விளக்கம் இருக்கின்றது. கடவுள், அதாவது கடவுள் எல்லாவற்றையும் கடந்தவர் என்ற செய்தியை உங்களுக்கு சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் தெரியும் முடிவு செய்து உங்களை வினா உடைகளுக்கு பாபாஜியுடன் சேர்ந்து விடை காணுவதற்கு அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.